ஆண்டவரின் விண்ணேற்றம் அன்னை தினம் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, மே 13 இந்த ஞாயிறு முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த ஞாயிறு மே 13 என்பதால் ஃபாத்திமா நகரில் மரியன்னை காட்சி தந்த திருநாளும், இது மே 2 ஞாயிறு என்பதால் அன்னை தினமும் கொண்டாடப்படுகின்றன. இந்த 3 விழாக்களும் மனதை உயர்த்தும் அற்புத எண்ணங்களை நமக்கு வழங்குகின்றன. முதலில் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா நமக்கு வழங்கும் எண்ணங்களை அசைப்போடுவோம்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்
என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு விடுத்த கட்டளையும்,
உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள்
என்று இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு வழங்கிய உறுதிமொழியும் இந்த விழாவின் உயிர் நாடியாக விளங்கும் இரு கருத்துக்கள். அன்பு இதயங்களே, நற்செய்தியை பறைசாற்றுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதும் கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம். ஒருவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து வந்தால் அவர் வாயை திறந்து நற்செய்தியை பறைசாற்றவும் தேவையில்லை. இந்த உண்மைக்கு தலைசிறந்த எடுத்துக்காட்டு அசிசி நகர் புனித பிரான்சிஸ்.
ஒரு நாள் புனித பிரான்சிஸ் ஓர் இளம் துறவியை அழைத்து, வாருங்கள் நாம் ஊருக்குள் சென்று போதித்துவிட்டு வருவோம் என்று கூறி உடன் அழைத்துச் சென்றார். போதிப்பதற்கு பிரான்சிஸ் தன்னை அழைத்து செல்கின்றார் என்று உணர்ந்த அந்த இளையவர் பெருமிதம் கலந்த மகிழ்வில் மிதந்தார். அன்று முழுவதும் அவ்விளையவரும் பிரான்சிஸும் ஊருக்குள் பிறரன்பு பணிகள் பல செய்தனர். மாலையில் அவர்கள் வீடு திரும்பிய வேளையில் இளையவர் தன் உள்ளத்தில் நிறைந்திருந்த ஏமாற்றத்தை வெளியிட்டார். போதிப்பதற்காகத்தானே ஊருக்குள் சென்றோம், இப்போது போதிக்காமலேயே திரும்புகின்றோமே என்று தன் உள்ள குமரலை வெளியிட்டார். நாம் தேவையான அளவு இன்று போதித்துவிட்டோம். நமது செயல்கள் வார்த்தைகளை விட வலிமை மிக்கவை. தேவைப்படும் போது மட்டும் வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இளையவருக்கு புனித பிரான்சிஸ் தெளிவுபடுத்தினார்.
வாழ்வால் சாட்சி பகராமல் வார்த்தைகளைக் கொண்டு நற்செய்தியை பறைசாற்றும் பெரிய திட்டங்களை செயல்படுத்த விளைவோருக்கு சவால் விடுக்கும் வண்ணம் அமைந்துள்ள ஒரு பாரம்பரிய கதை இதோ.
இயேசு விண்ணேற்றம் அடைந்தபின் நிகழ்ந்ததாய் சொல்லப்படும் கற்பனை கதை இது. இயேசு விண்ணகம் சென்றதும் தலைமை தூதர் கபிரியேல் அவரை சந்தித்தார். உங்கள் பணியை திறம்பட முடித்துவிட்டீர்கள், உலகில் உங்கள் நற்செய்தியை தொடர்ந்து பரப்புவதற்கு என்ன திட்டங்கள் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார். என்னுடைய பணியை தொடரும்படி ஒரு சில மீனவர்களிடமும் வரி வசூலிப்பவர்களிடமும் சொல்லியிருக்கின்றேன் என்று இயேசு சொன்னதும் கபிரியேல் தூதர் அவரிடம், யார் அந்த பேதுரு தோமா இவர்களை பற்றி சொல்கின்றீர்களா? அவர்களை பற்றித்தான் உங்களுக்கு நன்கு தெரியுமே. ஒருவர் உங்களை தெரியாது என்று மறுதளித்தார், மற்றொருவர் உங்களை நம்பவில்லை. இவர்களை நம்பியா இந்த மாபெரும் பணியை ஒப்படைத்தீர்கள்? கட்டாயம் வேறு சில நல்ல திட்டங்கள் உங்கள் எண்ணத்தில் இருக்கும், அப்படித்தானே என்று கேட்டார். இயேசு அவரிடம் அமைதியாக, நற்செய்தி பரப்பும் பணியை இவர்களை நம்பியே நான் ஒப்படைத்துள்ளேன். இவர்களைத் தவிர என்னிடம் வேறு எந்த திட்டமும் கிடையாது என்று பதிலளித்தார்.
20 நூற்றாண்டுகளை தாண்டி நற்செய்தி இன்றும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து வருகிறது என்றால், இன்றும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் நற்செய்தியை தங்கள் அறிவுத்திறன் கொண்டு சொல்லாற்றல் கொண்டு போதித்தவர்களோ அவர்கள் பயன்படுத்திய விளம்பர வழிகளோ அல்ல. மாறாக நற்செய்தியும் அதன் மையமான இயேசுவும் தான் காரணம். அன்பு இதயங்களே, இயேசுவுக்கும் அவரது நற்செய்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் போதிப்பவரின் புகழுக்கும் அவர் பயன்படுத்தும் வார்த்தை வித்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வேளைகளில் நற்செய்தி தடைப்பட்டது என்பதை கிறிஸ்துவ வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகின்றது.
அன்புள்ளங்களே, நற்செய்தியை பறைசாற்றவும் இயேசுவின் சாட்சிகளாயிருக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கும் விண்ணேற்ற பெருவிழாவென்று நற்செய்தியை தங்கள் வாழ்வாக்கிய அசிசி நகர் பிரான்சிஸ், அன்னை தெரேசா போன்ற புனிதர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அவர்கள் தங்கள் வாழ்வால் போதித்த நற்செய்தியே இவ்வுலகில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியுள்ளன என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள்.
என தர்ம அன்புள்ளங்களே, இன்றைய முப்பெரும் விழாவின் அடுத்த இரு திருநாட்கள் அன்னையரை மையப்படுத்தியவை. நற்செய்தியை தங்கள் வாழ்வின் வழியை பறைசாற்றிய புனிதர்களின் வரிசையில் முதலிடம் பெறுபவர் அன்னை மரியா. அந்த அன்னையை மையப்படுத்தி கொண்டாடப்படும் பல திருநாட்களில் ஒன்று மே 13 நாம் சிறப்பிக்கும் ஃபாத்திமா அன்னையின் திருநாள். அந்த அன்னையின் பிம்பங்களாக இந்த உலகத்தில் வலம் வரும் நமது அன்னையரையும் இன்று நன்றியோடு எண்ணி பார்க்க மே மாதத்தின் 2 ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் அன்னை தினம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, அன்னைக்கென வருடத்தின் ஒரு நாளை அர்ப்பணிக்கும் எண்ணத்தை 19 வித்திட்டவர் சமூக ஆர்வலரும் கவிஞருமான ஜூலியா வாட் ஹோவே. இவர் 1870 சக்தி வாய்ந்த ஒரு கவிதையை எழுதினார். மதர்ஸ் டே ப்ரொக்ளமேஷன், அதாவது அன்னை தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ற பெயரில் அவர் வெளியிட்ட கவிதை உலகெங்கும் அன்னை தினத்தை கொண்டாடும் எண்ணத்திற்கு வித்திட்டது. அமெரிக்காவின் உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் எழுதப்பட்ட அக்கவிதை இதோ.
மகளிரே, இன்று எழுந்து நில்லுங்கள். இதயமுள்ள மகளிரே, எதிர்த்து நில்லுங்கள். உங்களது திருமுழுக்கு தண்ணீரால் நடந்திருந்தாலும் கண்ணீரால் நடந்திருந்தாலும் சரி, இப்போது எழுந்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். உறுதியாக சொல்லுங்கள், வாழ்வின் மிக முக்கியமான கேள்விகளுக்கு விடைகளை தீர்மானிக்கும் உரிமையை குடும்பத்துடன் சிறிதும் தொடர்பற்ற நிறுவனங்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம். சண்டைகளில் உயிர்களை கொன்று குவித்த கொலை நாற்றத்துடன் வீடு திரும்பும் கணவர்கள் எங்கள் ஆரவார வரவேற்பையும் அரவணைப்பையும் பெறுவதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். பிறரன்பு, கருணை, பொறுமை என்று நாங்கள் சொல்லித்தரும் பாடங்களை மாற்றி அவற்றிற்கு எதிரான பாடங்களை சொல்லித்தரும் நிறுவனங்களிடம் எங்கள் குழந்தைகளை ஒப்படைக்க மாட்டோம். ஒரு நாட்டை சார்ந்த பெண்களாகிய நாங்கள் மற்றொரு நாட்டை சார்ந்த பெண்கள் மீது கனிவு கொண்டவர்கள். எனவே எங்கள் மகன்கள் அப்பெண்களின் மகன்களை காயப்படுத்த விடமாட்டோம்.
அன்னையரின் ஒருமித்த தீர்மானங்களை இவ்வாறு தெளிவுடன் வெளியிடும் இந்த அறிக்கை தொடர்ந்து அமைதிக்காக ஏங்கி ஒவ்வொரு நாளும் அலரும் பூமி தாயுடன் அன்னையரின் குரல்களையும் இணைக்கின்றது.
நிர்மூலமாக்கப்பட்ட இந்த பூமியின் அடிவயிற்றிலிருந்து எழும் ஓர் ஓலம் எங்கள் குரல்களுடன் இணைகின்றது. அது சொல்வது இதுதான், ஆயுதங்களை களையுங்கள், ஆயுதங்களை களையுங்கள். உயிர்குடிக்கும் வாழ் ஒரு நாளும் நீதியை நிலைநாட்டும் தராசு ஆகாது என்பதே பூமியின் அடிவயிற்றிலிருந்து எழும் அந்த ஓலம். போர்க்கள அழைப்பை கேட்டு தங்கள் நிலங்களையும் தொழிற்சாலைகளையும் விட்டு சென்றுள்ள ஆண்களைப் போல் பெண்களும் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேறட்டும். போரில் ஈடுபடும் ஒவ்வொரு நாட்டிலும் நல்ல முடிவுகள் உருவாக பெண்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறட்டும். போரில் இறந்தோரை நினைவு கூற அவர்களுக்காக அழுது புலம்ப பெண்கள் ஒன்று சேரட்டும். இந்த மனித குடும்பம் அமைதியில் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை பெண்கள் கலந்து பேசட்டும். உலகின் மேல் சீசரின் உருவத்தை பதிக்காமல் கடவுளின் உருவத்தை பதிப்பது எவ்விதம் என்பதை பெண்கள் இவ்வுலகிற்கு சொல்லித்தரட்டும்.
அன்புள்ளங்களே, ஜூலியா வார்ட் அவர்கள் எழுதிய கவிதை இன்றும் நம்மை சூழ்ந்துள்ள அவலங்களை ஆபத்துக்களை கூறுகின்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அண்மையில் இரு கொரிய நாடுகளின் அரசு தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தது ஓரளவு நம்பிக்கையை தந்துள்ளது. இருப்பினும் சிரியாவில் நிகழ்வதாய் சொல்லப்படும் வேதியியல் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல், உலகின் அனைத்து நாடுகளிலும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுதங்கள் போன்ற செய்திகள் நமது அமைதியையும் நம்பிக்கையையும் குலைக்கின்றன.
சண்டைகளில் உயிர்களை கொன்று குவித்த கொலை நாற்றத்துடன் வீடு திரும்பும் கணவர்கள் என்று ஜூலியா வார்ட் அவர்கள் எழுதிய அந்த கவிதையில் சித்தரிக்கப்பட்டுள்ள காட்சி நமக்கு வேதனை தருகின்றது. ஆனால் கொலை நாற்றத்துடன் வீடு திரும்பும் ஆண்களின் எண்ணிக்கை உலகில் பெருகி வருகின்றது என்ற உண்மை நம் வேதனையை ஆழப்படுத்துகின்றது. அன்பு இதயங்களே, கண்மூடித்தனமான வெறியுடன் தீவிரவாத குழுக்கள் உருவாக்கி வரும் கொலை நாற்றத்தை போக்க அரசுகள் மேற்கொள்ளும் இராணுவ முயற்சிகள் தகுந்த பதில்தானா என்று தெரியவில்லை. பழிக்கு பழி என்ற தீயை மன்னிப்பு என்ற மழையே தணிக்க முடியும். அப்போதுதான் இந்த கொலை நாற்றம் இந்த உலகத்திலிருந்து நீங்கும். மன்னிப்பு மழையை சுமந்து வரும் கருணை மேகங்களாக இவ்வுலகில் வலம் வருவது அன்னையரே என்பதை யாரும் மறுக்க முடியாது.
அன்புள்ளங்களே, ஜூலியா அவர்கள் எழுதிய கவிதையின் இறுதி வரிகள் இன்று நாம் கொண்டாடி மகிழும் அன்னை தினத்தையும் பாத்திமா அன்னை திருநாளையும் இணைக்க உதவியாக உள்ளன.
உலகின் மேல் சீசரின் உருவத்தை பதிக்காமல் கடவுளின் உருவத்தை பதிப்பது எவ்விதம் என்பதை பெண்கள் இவ்வுலகிற்கு சொல்லித்தரட்டும்.
உலகின் மேல் அதிகாரமான ஆணவமான சீசரின் உருவம் பதிய பதிய மென்மேலும் போர்களாலும் வன்முறைகளாலும் இந்த உலகம் சிதைந்து வருகின்றது என்பதை நன்கு அறிவோம். சீசரின் உருவை பதிப்பதற்கு பதிலாக அன்பான ஆறுதலான கடவுளின் உருவை பதிப்பது எப்படி என்பதை அன்னை மரியா தான் வாழ்ந்த காலத்தில் மட்டும் சொல்லித்தரவில்லை, அவர் விண்ணகம் சென்ற பின்பும் பல இடங்களில் தோன்றி இந்த செய்தியை பகிர்ந்தார். சிறப்பாக பாத்திமா நகரில் அவர் தோன்றிய போது உலகை சூழ்ந்திருந்த போரை குறித்தும் உலக அமைதிக்காக மக்கள் ஜபங்களை எழுப்ப வேண்டும் என்பது குறித்தும் சிறப்பான செய்திகளை கூறினார். அன்னை மரியா கூறிய அச்செய்தி பாத்திமா அன்னை திருநாளன்று மீண்டும் ஓர் அழைப்பாக ஒலிக்கின்றது.
அன்பு இதயங்களே, பல்வேறு போர்களால் போராட்டங்களால் தொடர்ந்து காயப்பட்டு வரும் நமது உலகிற்கு தாய்மை பெண்மை ஆகிய குணமளிக்கும் குணங்கள் அதிகம் தேவைப்படுகின்றன. எனவே இன்று நாம் கொண்டாடும் அன்னை தினம் வாழ்த்து அட்டைகள் மலர் கொத்துகள் என்று வெறும் வியாபார திருநாளாக மாறிவிடாமல் நம் ஒவ்வொருவரிலும் உள்ள தாய்மையை வெளிப்படுத்தும் ஒரு நாளாக, அதன் வழியாக உலகின் அமைதிக்கு உறுதியான அடித்தளமிடும் ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அமைதியின் மன்னராம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வதன் வழியாக நாம் நற்செய்தியை பறைசாற்றுவோம்.
வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே. வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே. நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட. நலிவடைந்தோர் நிமிரவே நாளும், நலிவடைந்தோர் நிமிரவே நாளும். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நம் விழியும் வழியும் ஏசென்போ, நம் வாழ்வும் வளமும் அவரென்போ. நம் விழியும் வழியும் ஏசென்போ, நம் வாழ்வும் வளமும் அவரென்போ.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.